நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர்கள் சீவகன் மற்றும் சதாத். எகிப்தில் புதனன்று நடந்த இரத்தக்களரிக்கு கோபத்துடனான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய முஸ்லிம் சௌரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் மீது தலைநகர் கெய்ரோவில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பிரயோகம் மீண்டும் செய்திருக்கின்றார்கள். ரம்ச சதுக்கத்தில் நடந்த இந்த போராட்டத்தில் 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் அங்கிருந்த பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தி ஆசிரியர் கூறியிருக்கின்றார். அருகில் இருந்த ஒரு பொலிஸ் நிலையத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்கிய பொழுது நிலைமை கட்டுப்பாட்டை இழந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயுதங்களை வைத்திருந்ததை எகிப்திய தொலைக்காட்சி படங்கள் காண்பித்தன.
தென்னாப்பிரிக்காவின் மரிக்கானா பிளாட்டினம் சுரங்கத்தில் போன வருடம் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 34 சுரங்க தொழிலாளர்களின் குடும்பத்தாரிடம் லோன்மின் சுரங்க நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். சுரங்க தொழிலாளர்கள் கொல்லப்பட்டு ஓராண்டு பூர்த்தியாவதை முன்னிட்டு தலைநகர் ஜோகன்னாஸ்பர்க் அருகே இருக்கின்ற அந்த சுரங்கத்தின் வெளியே கூடிய மக்கள் முன்பு தலைமை அதிகாரி உரையாற்றினார். இந்த நினைவு சடங்கை சுரங்க தொழிலாளர் ஒன்றியம் தம் இஷ்டத்துக்கு நடத்துகிறது என குற்றம் சாட்டி ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இந்நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
வியட்நாமில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை ஏற்படுத்தப் போவதாக செயற்பாட்டாளர்களின் குழு ஒன்று கூறியிருக்கின்றது. ஒற்றை கட்சி ஆட்சி முறைமையை கொண்ட அந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிதான் பல தசாப்தங்களாக ஆட்சி செய்து வருகின்றது. சுதந்திரமான தேர்தலை உறுதி செய்யுமாறு முன்னதாக கோரிய கம்யூனிஸ்ட் கட்சியின் இரண்டு உறுப்பினர்களும் தற்பொழுது இந்த குழுவில் இடம்பெறுகின்றார்கள்.
ஆஸ்திரேலியாவில் கடுமையான புதிய குடிவரவு கொள்கைகளை கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவரான டோனி அபாட் தேர்தல் வாக்குறுதியாக பிரேரித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் தற்போது தஞ்ச கோரிக்கை நிலுவையில் இருப்பவர்களுக்கு வேலை பார்க்க கட்டுப்பாடுகள் விதிக்கும் வகையான தற்காலிக வதவிட உரிமை மட்டுமே வழங்குவது என்றும் நிரந்தர வதவிட உரிமை வழங்குவது இல்லை என்றுமான மாற்றம் தமது அரசாங்கம் அமைந்தால் கொண்டுவரப்படும் என அபாட் கூறினார். தஞ்ச கோரிக்கை மறுக்கப்பட்டவர்களுக்கு அம்முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருந்து வரும் உரிமை ரத்து செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து எழுந்திருக்கின்ற கவலைகளால் நாட்டின் பங்கு சந்தைகள் வெகுவாக சரிந்திருக்கின்றன. டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பும் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் 700 புள்ளிகளுக்கும் மேல் குறைந்திருக்கின்றது. இன்றைய வர்த்தக முடிவில் 18,600 புள்ளிகள் என்ற அளவை அது எட்டியிருந்தது. இதனால் இன்றைய தினத்தை கருப்பு வெள்ளி என்று பல பங்குவர்த்தகர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டில் மாத்திரம் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 15% மேலால் சரிந்திருக்கின்றது.
நேபாளத்தில் கோழிகளிடையே பறவைக்காய்ச்சல் நோய் பரவுவதை தடுப்பதற்காக பெருமளவான கோழிகள் கொன்று அழிக்கப்படுவதால் 500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என அந்நாட்டின் அரசாங்கம் கூறுகிறது. 500,000 கோழிகள் கொன்று அழிக்கப்படும் நிலையில் தங்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வேண்டும் என பண்ணை உரிமையாளர்கள் கோருகின்றனர். கோழிகளின் விநியோகத்தையும் விற்பனையையும் நிறுத்திய பின்னரும் பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க முடியவில்லை என்பதால் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என அதிகாரிகள் கூறினர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
உறுப்பு மாற்று சிகிச்சைகளின் பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளின் உடற்பாகங்களை பயன்படுத்தும் நடைமுறையை நவம்பர் மாதம் முதல் சீனா நிறுத்த இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. உறுப்பு மாற்று சிகிச்சைகளுக்கு பொறுப்பான ஹுவாங் ஜியாவ் அவர்களால் இந்த கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒருவர் புதைக்கப்படுகின்ற பொழுது அல்லது எரிக்கப்படுகின்ற பொழுது அவரது உடற்பாகங்கள் அனைத்தும் அவரோடு சேர்த்து அதனை செய்ய வேண்டும் என்று சீன கலாச்சாரம் கூறுவதால் முன்னதாக சீனர்கள் உறுப்புகளை தாயம் செய்ய தயங்கி வந்தார்கள். தற்பொழுது உடல் உறுப்பு தானத்துக்காக ஒரு தேசிய முறைமையை சீன மருத்துவ அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகின்றார்கள்.
அமேசான் காடுகளில் இயற்கை சூழல் அறவே கெடாத பகுதியிலும் நிலத்தடியிலிருந்து எண்ணெய் அகழ்ந்து எடுக்கும் திட்டம் ஒன்றுக்கு ஒப்புதல் அளிப்பதாக எக்வடோர் நாட்டின் அதிபர் ரஃபேல் கொரியா அறிவித்திருக்கின்றார். காடுகளை பாதுகாக்க செல்வந்த நாடுகள் நிதி வழங்க தவறியதால் தான் இந்த முடிவை தான் எடுப்பதாக அவர் கூறினார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.